بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய வல்லல்லாஹு நல்லடியார்களே, நறுமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் முதலில் உங்களுக்கு பிரார்த்தித்துக் கொண்டவனாக, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹனுடைய பேரருளால் அவனுடைய தீனை மார்க்கத்தை கற்று விளங்கி அதன்படி செயல்பட வேண்டுமென்ற ஒரு உயரிய நோக்கில் நாம் எல்லாம் இங்கு குழுமியிருக்கிறோம். இன்றைய நமது தலைப்பாக பேரழிவுகள் மூமினுக்கு எவ்வாறான படிப்பினைகளை ஊட்ட வேண்டும் என்பதை பற்றிய சில செய்திகளை அல் குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் உங்களுக்கு நினைவூட்டலாம் நினைக்கின்றேன். அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத்து செய்கின்ற ஒரு செய்தி, புகாரியில் இடம்பெறுகின்ற இந்த செய்தி, இந்த செய்தியை நான் இப்போது கூறப்போகின்ற செய்தி அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கின்றார்கள். புகாரியுடைய 1036வது செய்தியாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில முன்னறிவிப்புகளை செய்கிறார்கள். இந்த முன்னறிவிப்புகள் அனைத்தும் மறுமை நெருங்கும் போது நிகழும் முன்னறிவிப்புகளாக நமக்கு சொல்லித்தருகின்றார்கள். அதிலே லா தகூமு ஸ்ஸாஅ ஹத்தா யுக்பத் அல் இல்ம், இல்ம் என்பது கைப்பற்றப்படாதவரை மறுமை நிகழாது. அதேபோன்று வதக்ஸுர ஸலாஸில், பூகம்பங்கள் அதிகரிக்கும் வரை மறுமை நிகழாது. வயத்தகாரபு ஜமான், காலம் என்பது சுருங்காதவரை மறுமை நிகழாது. வதபஹரல் ஃபிதன், குழப்பங்கள் வெளிப்படாதவரை மறுமை நிகழாது. வயக்சுரல் ஹர்ஜ், கொலை அதிகரிக்கும் வரை மறுமை என்பது நிகழாது. அதேபோன்று உங்களுக்கு மத்தியில் செல்வம் பெருகி அப்படியான செல்வச் செழிப்பான ஒரு நிலை உருவாகாத வரை மறுமை என்பது நிகழாது. இப்படியான முன்னறிவிப்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். இதிலே நாம் பார்க்கப் போவது, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், பூகம்பங்கள் அதிகரிப்பதென்பதும் மறுமை நெருங்கிவிட்டது என்பதற்கான அடையாளமாகும். நாம் இன்றைய உலகில் இவ்வாறான அழிவுகளை ஒவ்வொரு நாளும் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் இவ்வாறான செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் இவைகள் நமக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்தவில்லை. என அன்றாட செய்திகளாக இவைகள் மாறிவிட்டன. அன்றாட செய்திகளாக இவைகள் மாறிவிட்ட காரணத்தால் இவைகள் நமக்குள் எந்த ஒரு மாற்றத்தையும் உருவாக்காமல் இருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, உண்மையில் இப்படியான நிகழ்வுகளை அந்த ரப்புல் ஆலமீன் ஏன் நிகழ்த்துகின்றான்? நாம் சற்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். மனிதன் நேரான வழியில் பயணிக்க வேண்டும் என்பதற்காக, தூய்மையான இந்த வாழ்க்கை நெறியில் பயணிக்க வேண்டும் என்பதற்காக அவன் எண்ணற்ற ஏற்பாடுகளை செய்திருக்கிறான். மனிதனுக்கு சிந்திக்கக்கூடிய ஒரு சக்தியை கொடுத்திருக்கிறான். அந்த சிந்திக்கக்கூடிய சக்தியை கொடுத்ததோடு மாத்திரம் நிறுத்திக் கொள்ளாமல் அவன் தன் புறத்திலிருந்து இறை வேதங்களை இறக்கி அருளினான். அந்த இறை வேதங்களின் ஊடாக எப்படி நேர்வழி காட்டப்பட வேண்டும் என்பதற்காக இறை தூதர்களை அனுப்பினான். அந்த இறை வேதங்களில் எத்தனை எத்தனை செய்திகள் மறுமை பற்றிய, நரகம் பற்றிய, சுவர்க்கம் பற்றிய, நாளை மறுமையினுடைய விசாரணைகள் பற்றிய, மன்னரை வாழ்வு பற்றிய, இப்படி எத்தனை எத்தனை செய்திகள் அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அது மாத்திரமல்லாமல் வணக்க வழிபாடுகள், மனிதன் நேர்வழியில் பயணிக்க வேண்டும் என்பதற்காக இப்படியான எண்ணற்ற ஏற்பாடுகளை எல்லாம் செய்தும் மனிதன் நேர்வழியில் பயணிக்கவில்லை என்றால், அதேபோன்று குற்றங்களை பற்றிய எச்சரிக்கை, அதற்கான கடுமையான தண்டனைகள் இவ்வுலகிலும் மறுமையிலும், இப்படியெல்லாம் எச்சரிக்கைகள் செய்யப்பட்டும் மனிதன் நேர்வழி பெறாமல் அக்கிரமம் செய்து கொண்டு, அழிச்சாட்டியம் செய்து கொண்டு இந்த பூமியில் வாழுகிறான் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா சில பொழுதுகளில் தண்டனைகளை இறக்குவான். ஏன் தண்டனைகளை இறக்குகிறான் என்று சொன்னால், இவர்கள் எந்த வகையிலும் திருந்தி வாழ்வதற்கே வாய்ப்பில்லை என்கின்ற ஒரு நிலை உருவாகின்ற போது, அல்லாஹு தஆலா ஏனைய மக்களுக்காவது இவர்கள் படிப்பினையாக அமையட்டும் என்பதற்காக தண்டனைகளை இறக்குகிறான். அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, இப்படியான தண்டனைகளில் ஒவ்வொரு மூமினும் நல்லுணர்வு பெற வேண்டும். நம்மை சூழ ஏற்படுகின்ற, நம்மை சூழ நிகழுகின்ற நிகழ்வுகளை எடுத்து பாருங்கள். எத்தனை மரணங்கள், நம்மோடு நெருங்கியவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் மரணிக்கின்றார்கள், நம்மை விட்டு பிரிந்து செல்கின்றார்கள். நாமே நமது தோள்களில் சுமந்து அவர்களை கொண்டு போய் அடக்கம் செய்துவிட்டு வருகின்றோம். அவ இந்த நிகழ்வுகள் உள்ளத்தில் எந்த ஒரு மாற்றத்தையும் உருவாக்கவில்லை என்று சொன்னால், அதேபோன்று அவன் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அவனுக்கு நோயுடைய நிலை வருகிறது. அந்த நோயை ஏன் அல்லாஹ் கொடுக்கின்றான் என்று சொன்னால், அந்த நோயுடைய நிலையிலாவது அவன் ரப்பை எண்ணி பார்க்க வேண்டும், ரப்பின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக இப்படியான நிலைகளை உருவாக்குகிறான். ஆனால் இந்த எதிலுமே ஒரு மனிதன் நல்லுணர்வு பெற தயாரில்லை என்று சொன்னால், அவன் தனது பாவங்களிலிருந்து மீள தயாரில்லை என்று சொன்னால், அல்லாஹ் என்ன செய்கிறான்? இப்படியான நிகழ்வுகளை, அழிவுகளை ஏற்படுத்துகிறான். இதிலே மற்றொரு அடிப்படையும் நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அதாவது வலவ் யுஆஹிதுல்லாஹு அன்னாஸ பிதுல்மிஹிம், அல்லாஹு தஆலா மனிதர்களை அவர்களுடைய பாவங்களின் காரணமாக அல்லது அவர்கள் செய்கின்ற அக்கிரமங்கள், அநியாயங்களின் காரணமாக அல்லாஹ் அவர்களை பிடிப்பான் என்று சொன்னால், இந்த பூமியில் எந்த ஒரு ஜீவராசியும் உயிர் வாழ மாட்டாது. இந்த பூமியில் எந்த ஒரு ஜீவராசியும் உயிர் வாழவே மாட்டாது. அல்லாஹு தஆலா அப்படி பிடிப்பது கிடையாது. அல்லாஹு தஆலா ஒரு நாளை குறிப்பிட்டு நியமித்து வைத்திருக்கிறான் அதற்காக. அப்படி என்றால் இப்படியான அழிவுகள், இதனுடைய பின்னணி என்ன என்று பார்க்கும் போது, நீங்கள் அல் குர்ஆனிலே பார்க்கலாம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், சூரத்து சஜிதா 32வது அத்தியாயம் 21வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர் லஅல்லஹும் யர்ஜிஊன். நாம் அவர்களை சிறிய சிறிய தண்டனைகளை கொண்டு அவர்களை பிடிக்கிறோம், சிறிய சிறிய தண்டனைகளை கொண்டு அவர்களை சுவைக்க செய்கின்றோம். அவைகள் பெரும் பெரும் தண்டனைகள் அல்ல என்றும் அல்லாஹ் சொல்கிறான். அவைகள் சிறிய தண்டனைகள். ஏன் அல்லாஹ் இப்படி சிறிய தண்டனைகளை கொண்டு அவர்களை பிடிக்கிறான் என்றால், லஅல்லஹும் யர்ஜிஊன், அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும், அவர்கள் நேர்வழியின் பக்கம் திரும்ப வேண்டும், பாவங்களிலிருந்து விடுபட வேண்டும், ரப்புக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா இப்படியான தண்டனைகளை இறக்குவதாக, தண்டனைகளை கொண்டு பிடிப்பதாக குர்ஆனிலே சொல்கிறான். அப்ப அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்ப நாம் என்ன விளங்க வேண்டும்? நாம் நமக்கு ஒரு சிறிய ஒரு அச்சுறுத்தல் வருகிறதா, என்ன செய்ய வேண்டும்? நாம் உண்மையான மூமின்களாக இருந்தா உடனே திரும்பிவிட வேண்டும். நமக்கு ஒரு சிறிய அச்சுறுத்தல் வருது, ஒரு சிறிய அச்சுறுத்தல் வருகின்ற போதே நாம் நேர்வழியின் பக்கம், ரப்பின் பக்கம் மீண்டு விட வேண்டும். இது சிறிய அச்சுறுத்தல் அல்ல. எப்படிப்பட்ட அச்சுறுத்தல் வந்தாலும், தனக்கு மேல் இடியே விழுந்தாலும் அவன் திருந்துவதாக இல்லை. அல்லாஹ் இந்த நிலையை விட்டு பாதுகாக்க வேண்டும். அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, ரப்புடைய வல்லமையை, அந்த அல்லாஹுடைய வல்லமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா மக்காவுடைய முஷ்ரிக்குகளை பற்றி குர்ஆனிலே சொல்கின்ற போது, அவர்கள் கப்பலிலே பிரயாணம் செய்கிறார்கள் என்று சொன்னால், கடல் பிரயாணம் மேற்கொள்கின்ற போது, அவர்கள் கப்பலிலே பிரயாணிக்கின்ற போது ஒரு மிகப்பெரிய நெருக்கடிக்குள் மாட்டிக்கொள்கிறார்கள். ஒரு பெரும் புயல் வீசுகிறது, கப்பல் நிலை குலைகிறது, ஒரு நெருக்கடியான நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள். அந்த நேரத்தில் அந்த கஅபாவில் வைத்திருப்பார்களே 360 சிலைகள், அது எதுவும் அவர்களுடைய நினைவுக்கு வராது. அங்கு 360 சிலைகளை வைத்து வணங்கிக் கொண்டிருப்பார்கள், அந்த எந்த சிலையும் அவர்களுடைய நினைவுக்கு வராது. அவற்றை அழைக்க மாட்டார்கள், அவற்றை கொண்டு பிரார்த்திக்க மாட்டார்கள், அவற்றிடம் பாதுகாப்பு தேட மாட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், தஅவுல்லாஹ முக்லிஸீன், இக்லாஸாக உள தூய்மையோடு அல்லாஹுவை தான் அழைப்பார்கள். அவர்களை அந்த நெருக்கடியிலிருந்து நாம் பாதுகாத்து கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தால், மறுபடியும் என்ன செய்வார்கள் தெரியுமா? இணை வைப்பார்கள். அல்லாஹ்வுக்கு இது தெரியாமல் இல்லை, அல்லாஹ்வுக்கு தெரியும். அவனை பாதுகாத்து கரைக்கு கொண்டு வந்தால் என்ன செய்ய போகிறான் என்பதும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அவர்களை கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தால் மறுபடியும் இணை வைக்கிறார்கள். இந்த செய்தியை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இந்த நிகழ்வை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹுவல் காதிர், அவன் பேராற்றல் மிக்கவனாக இருக்கிறான். அல்லாஹ் அந்த ரப்புல் ஆலமீன் பேராற்றல் மிக்கவனாக இருக்கிறான். எதற்கு? அலா அன் யபஅஸ அலைக்கும் அதாபம் மின் ஃபௌகிக்கும், உங்களுக்கு மேலிருந்து தண்டனையை உங்கள் மீது இறக்குவதற்கு அவன் பேராற்றல் மிக்கவன். என மக்கா முஷ்ரிக் ஒரு தப்பு கணக்கு போடுறான். என்ன தப்பு கணக்கு என்று சொன்னா, கடல் இந்த பகுதி மட்டும்தான் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் இருக்குது, இதிலிருந்து தப்பினா நாங்க தப்பிச்சிட்டோம், கரைக்கு வந்தா இம்மை அல்லாஹ்வால் எதுவும் செய்ய முடியாது, அவனுடைய தண்டனை வர மாட்டாது போன்ற ஒரு உணர்வு அவர்களுக்கு இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுமாறு சொல்கிறான், நபியே சொல்லுங்கள், நீங்க என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், கடல்ல மாத்திரம்தான் உங்களை அல்லாஹ்வுக்கு தண்டிக்க முடியும் நினைக்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய தண்டனை அங்கு மட்டும்தான் வரும் நினைக்கிறீர்களா? அல்லாஹ் சொல்ல சொல்கிறான், நபியே சொல்லுங்கள், உங்களுக்கு மேலிருந்து தண்டனையை இறக்குவதற்கு அல்லாஹ் பேராற்றல் மிக்கவனாக இருக்கிறான். அவ் மின் தஹ்தி அர்ஜுலிக்கும், உங்களுடைய பாதங்களுக்கு கீழிருந்து, உங்களுடைய வீடுகள் இருக்கலாம், உங்களுடைய தொழிலில் இருக்கலாம், உத்தியோகத்தில் இருக்கலாம், உங்களுடைய பாதங்களுக்கு கீழிருந்து தண்டனையை கொண்டு வருவதற்கு அவன் பேராற்றல் மிக்கவன். அவ் யல்பிஸக்கும் ஷியா, உங்களுக்கு மத்தியில் பிரிவை உருவாக்கி நீங்களே ஒருவரை ஒருவர் சண்டை போட்டுக்கொண்டு உங்களை அழித்துக் கொள்ள செய்வதற்கும் அல்லாஹ் பேராற்றல் மிக்கவன். அன்பிற்குரிய சகோதரர்களே, ரப்புடைய சக்தியை வல்லமையை உணர வேண்டும். சிலர் நினைக்கிறார்கள், சுனாமி அது கடல் பகுதியில் உள்ளவர்களுக்கு தான் பிரச்சனை, நாம் அந்த பகுதி கிடையாது, நாம் எங்கு வாழுகிறோம், நாம் மலை பிரதேசங்களில் வாழுகிறோம் என்று நினைக்கலாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எந்த ஒரு சமுதாயத்தை, எந்த ஒரு ஊரை அழிக்க நாடுகிறான் என்று சொன்னால், அவன் ஒரு வெறும் கட்டளை தான் போடுவான், குன் என்றுதான் சொல்லுவான், அங்கு அது நிறைவேறும். கொஞ்சம் நினைத்து பாருங்கள், நாம் எந்த அளவு பலவீனம் மிக்கவர்களாக இருக்கிறோம். அல்லாஹு தஆலா நமக்கு அனைத்தையும் வசப்படுத்தி தந்திருக்கிறான் இல்லையா? காற்றை வசப்படுத்தி தந்திருக்கிறான், கடலை வசப்படுத்தி தந்திருக்கிறான், இன்னும் எண்ணற்ற எத்தனையோ விடயங்களை நமக்கு ரப்புல் ஆலமீன் வசப்படுத்தி தந்திருக்கிறான். இல்லை என்றால் இவைகள் எதுவும் நமக்கு கட்டுப்பட போவதில்லை, நமக்கு பயனுள்ளதாக பணி செய்ய போவதில்லை. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நாடினால் எந்த காற்று இன்றி நமக்கு வாழ முடியாதோ, ஒரு நொடியில் அல்லாஹ் அதை கொண்டு நம்மை அழிப்பதற்கு முடியும். எந்த தண்ணீர் நமக்கு அடிப்படை தேவையாக இருக்கிறதோ, அந்த தண்ணீர் இன்றி வாழ முடியாதோ, அல்லாஹ் நினைத்தால் ஒரு நொடியில் அந்த தண்ணீரின் மூலம் நம்மை அழிக்க முடியும். ரப்புல் ஆலமீன் யாவற்றின் மீதும் ஆற்றல் மிக்கவன். வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லா ஹுவ, அவன் சொல்லுகிறான் அவனுடைய படையை உமது ரப்பை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். ஏதெல்லாம் நமக்கு சாதகம் நினைக்கிறோமோ அவற்றை அவன் ஒரு நொடியில் நமக்கு பாதகமாக மாற்றுவான். எவைகள் நமக்கு சாதகமாக பாதுகாப்பு தரும் என்று நினைக்கிறோமோ அவற்றை ரப்புல் ஆலமீன் நினைத்தால் ஒரு நொடியில் பாதகமாகவும் நம்மை அழிக்கக்கூடியதாக மாற்றுவான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு நொடியும் ரப்பின் பக்கம் நாம் மீள வேண்டும். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்கின்ற போது எப்படி பிரார்த்தனை செய்தார்கள், அதாவது வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன், கண்ணை சிமிட்டக்கூடிய ஒரு நேர அளவாவது என்னை என் மீது பொறுப்பாக்கி விடாதே, உனது பாதுகாப்பிலே சதாவும் நான் இருக்க வேண்டும், உனது பொறுப்பின் கீழ் நான் சதாவும் இருக்க வேண்டும். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, ரப்புடைய ஆற்றலை ரப்புடைய வல்லமையை நாம் உரிய முறையிலே விளங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வமா நுர்சிலு பில் ஆயாதி இல்லா தஹ்வீஃபா, 17வது அத்தியாயம் 59வது வசனம் சொல்கிறான், நாம் எந்த ஒரு அத்தாட்சியை எந்த ஒரு ஆயாவை நாம் அனுப்புவதாக இருந்தாலும் அதை ஏன் அனுப்புகிறோம் என்றால் அதன் மூலம் அடியார்கள் அல்லாஹுவை பயப்பட வேண்டும், அல்லாஹுவை அஞ்ச வேண்டும். அதற்காகத்தான் அல்லாஹு தஆலா தனது அத்தாட்சிகளை அனுப்புகிறான். அது நமக்குள் அச்சத்தை பயத்தை உருவாக்க வேண்டும். ரப்புல் ஆலமீன் எவ்வளவு ஆற்றல் மிக்கவனாக வல்லமை மிக்கவனாக இருக்கிறான் என்ற அந்த பயம் நமக்குள் உருவாகி நாம் உடனே ரப்பின் பக்கம் திரும்பக்கூடியவர்களாக மாற வேண்டும். அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய சுன்னா அல்லாஹுடைய வழிமுறை என்னவென்று சொன்னால் ரப்புல் ஆலமீனுடைய சுன்னாவிலே உள்ளது, அவன் அவகாசம் அளித்துக் கொண்டே இருப்பான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அவன் அவகாசத்துக்கு மேல் அவகாசம் வழங்கிக் கொண்டே இருப்பான். இது ரப்புடைய வழிமுறை. மனிதர்களாகிய நாம் அவசரக்காரர்களாக படைக்கப்பட்டிருக்கலாம், நாம் பதட்டக்காரர்களாக இருக்கலாம். ரப்புல் ஆலமீன் அவன் என்ன செய்கிறான், மனிதனுக்கு திரும்ப 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 அவகாசம் அளித்துக் கொண்டே இருக்கிறான். புகாரியில் இடம்பெறுகின்ற செய்தி 4686வது செய்தியாக பதிவாகிறது. அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கிறார்கள், இன்னல்லாஹ லயும்லி ழாலிம், அல்லாஹ் அநியாயக்காரனுக்கு அவகாசம் அளித்துக் கொண்டே இருக்கிறான். அநியாயக்காரனுக்கு அவகாசம் வழங்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது, அல்லாஹ் அவனை பிடிப்பான். ஒரு நேரத்தில் அல்லாஹ் அவனை பிடிப்பான். பிடிக்கும் போது அவனால் தப்ப முடியாது, அவனால் அந்த பிடியிலிருந்து விடுபட முடியாது. இதை சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குர்ஆனுடைய வசனத்தை ஓதுகிறார்கள், வகதாலிக அஹுது ரப்பிக். அல்லாஹு தஆலா சூரத்து ஹூத் என்ற அத்தியாயத்தில் நபிமார்களுக்கு செவிசாய்க்காத போது, தூதர்களை ஏற்றுக்கொள்ள மறுத்த போது எப்படியெல்லாம் அவர்கள் தண்டனையின் மூலம் அழிக்கப்பட்டார்கள் என்ற செய்திகளை எல்லாம் அல்லாஹ் சொல்லிக் கொண்டு வந்து அங்கே அல்லாஹ் கூறுகின்ற வசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே ஓதி காட்டுகிறார்கள். வகதாலிக இவ்வாறுதான், அஹுது ரப்பிக், உமது ரப்புடைய பிடி இருந்தது, இவ்வாறுதான் உமது ரப்புடைய பிடி இருந்தது. இதா அஹதல் குரா வஹிய வாலிமா, அல்லாஹு தஆலா அநியாயக்காரர்களுடைய ஒரு ஊரை அல்லாஹ் பிடிக்கும் போது, இன்ன அஹதஹு அலீமுன் ஷதீத், அந்த பிடி மிக கொடுமையானதாகவும் மிக பயங்கரமானதாகவும் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, கொஞ்சம் எண்ணி பாருங்கள், இன்றைய உலகம் விஞ்ஞானம் தொழில்நுட்பம் வளர்ந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விஞ்ஞானத்தையே கடவுள் என்று ஒரு சாரார் வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உலகத்தில் வாழ்கிறோம். இந்த விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் அனைத்தையும் மிகைத்து விட்டது, நாம் அனைத்தையும் வென்று மிகைத்து சென்று விட்டோம் என்று மார்தட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அண்மை கால நேபாள பூகம்பம் கூட என்ன செய்தது என்று சொன்னால் இவர்களை எல்லாம் மாயடைக்க செய்தது. இந்த விஞ்ஞானத்துக்கும் தொழில்நுட்பத்துக்கும் தீர்வு கிடையாது, இதற்கு தீர்வு சொல்ல முடியாது. வேண்டுமானால் இவர்கள் இயற்கையை பழித்துக் கொள்வார்கள், இயற்கையை திட்டுவார்கள், இயற்கையை சாபமிடுவார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இது அறிவீனமான ஒரு செயல், இது அறிவுபூர்வமான செயல் அல்ல. ஏனென்றால் நமக்கு இஸ்லாம் சொல்லித் தருவதெல்லாம் இந்த ஒவ்வொரு நிகழ்வையும் நிகழ்த்தக்கூடிய ஒருவன் இருக்கிறான். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வமா தஸ்குத்து மின் வரக்கா, மரத்திலிருந்து ஒரு இலை விழுவதாக இருந்தாலும் அல்லாஹுடைய அனுமதியின்றி அல்லாஹ்வுக்கு தெரியாமல் விழ முடியாது. அனைத்தும் ரப்புடைய அனுமதிக்கு பிறகுதான் நடக்கும். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இவ்வாறான அழிவுகள் அந்த ரஹ்மான் அளவற்ற அருளாளன் நிகழ்த்துகிறார் என்று சொன்னால் இவர்கள் அக்கிரமத்தில் வரம்பு மீறி போன காரணத்தால். இப்படியாக அழிவுக்குள்ளாக்கப்பட்டவர்களை நாம் மனிதாபிமான அந்த உணர்வுகளோடு அவர்களுக்கு உதவ முன்வர வேண்டும், அந்த உதவிகளை செய்ய வேண்டும். இவற்றுக்கெல்லாம் மேலாக ஏன் இப்படியான அழிவுகள் ஏற்படுகின்றன என்பதை உலகத்துக்கு சொல்ல வேண்டும், உலகத்துக்கு உணர்த்த வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படியான அழிவுகள் ஏற்படும் போது அதற்கான உலகியல் ரீதியான பாதுகாப்புகளை தாராளமாக செய்து கொள்ளலாம். பூகம்பங்கள் ஏற்படுகிறதா, அதற்குரிய காரணிகள் என்ன, அந்த காரணிகளை கண்டறிந்து என்ன செய்யலாம், அதற்கு பாதுகாப்புகளை செய்யலாம். சுனாமி வருகிறதா, அதற்கு முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்புகளை செய்யலாம், மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். இப்படி என்னென்ன அழிவுகள் ஏற்படுகிறதோ அதிலிருந்து அந்த சமுதாயத்தை ஊரை காப்பதற்குரிய எல்லா பாதுகாப்புகளையும் செய்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது, இஸ்லாம் அதை ஆர்வப்படுத்துகிறது. ஆனால் இந்த அனைத்துக்கும் மேலாக ஒன்றை விளங்க வேண்டும். அது என்ன, எவ்வளவுதான் நீங்க பாதுகாப்பு போட்டாலும், எவ்வளவுதான் நீங்க முன்னேற்பாடுகளை செய்தாலும், அல்லாஹ் நாடினால் ஒரு நொடியில் அழிப்பான், அல்லாஹ் நாடினால் ஒரு நொடியில் அழித்து விடுவான். ஆனா இங்க என்ன பிரச்சனை, இவர்கள் நினைக்கிறார்கள் நாம் விஞ்ஞானத்திலும் தொழில்நுட்பத்திலும் முன்னேறிவிட்டோம், நம்மை எவராலும் எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் அங்கு அவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறான் இல்லையா. அங்கு அல்லாஹு தஆலா உங்களை அனைவரை விட பேராற்றல் மிக்க ஒருவன் மேல் இருக்கிறான் என்பதை அந்த பாடத்தை புகட்ட ரப்புல் ஆலமீன் விரும்புகிறான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அவகாசம் அளித்துக் கொண்டே இருப்பான். குர்ஆனிலே சொல்கிறான், 22வது அத்தியாயம் 48வது வசனத்திலே சொல்கிறான், வகஐயும் மின் கரியா, எத்தனை ஊர்கள் அல்லாஹ் சொல்கிறான், எத்தனை கிராமங்கள், எத்தனை ஊர்கள், அம்லைத்துலஹா, அதற்கு நான் அவகாசம் அளித்தேன், அவைகள் எல்லாம் அநியாயக்கார ஊர்கள், அநியாயங்களிலும் அக்கிரமங்களிலும் மூழ்கி போன ஊர்கள், மூழ்கி போன மக்கள், அப்படிப்பட்டவர்களுக்கும் நான் அவகாசம் அளித்தேன். சும்ம அகத்துஹா, பிறகு நான் பிடித்தேன், மசீர், அவர்களுடைய திரும்புதலும் மீளுதலும் என் பக்கம் தான் இருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் அவகாசம் அளிப்பான். கொஞ்சம் நினைத்து பாருங்கள், மக்காவுடைய காவிர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த புனித மேனியில் அவர்கள் சுஜூதிலே இருக்கின்ற போது ஒட்டகத்தினுடைய அழுகிய குடலை கொண்டு வந்து போட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு சுஜூதிலிருந்து எழ முடியவில்லை. அன்பிற்குரிய சகோதரர்களே, எந்த ஒரு புத்தியுள்ள மனிதனும் இந்த செயலை ஏற்றுக்கொள்ள மாட்டான், அங்கீகரிக்க மாட்டான். மதத்துக்கு அப்பால் இருந்து சிந்திக்கக்கூடியவனும் இதை அனுமதிக்க மாட்டான். என் அருமை சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு அநியாயம் அரங்கேறுகிறது. அந்த புனிதமான காபா, அல்லாஹுவை வணங்குவதற்காக எழுப்பப்பட்ட ஆலயம், அந்த ஆலயத்தில் அல்லாஹுவை வணங்கும் போது இந்த அநியாயம் அரங்கேற்றப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூ ஜஹல், அங்கிருந்த உத்பா, ஷைபா, அந்த கொடிய காவிர்களுடைய பெயர்களை எல்லாம் சொல்லி குறிப்பிட்டு, யா அல்லாஹ், இவர்கள் ஒவ்வொருவரையும் நீ பார்த்துக்கொள் என்று பிரார்த்தனை செய்தார்கள். பிரார்த்திப்பவர் யார், அல்லாஹ்வுடைய தூதர். மறுமையில் அவருக்காகத்தான் சுவர்க்கத்தினுடைய வாயில்கள் திறக்கப்படும். அவர்தான் மறுமையில் முதலில் எழுப்பப்படுபவர். அவர்தான் மகாமே மஹமூதா என்ற அந்த புகழுக்குரிய இடத்துக்கு சொந்தக்காரர். அவர்தான் அந்த வசீலாவுக்கு சொந்தக்காரர். அவர்தான் மிகப்பெரும் ஷபாத்துக்கு சொந்தக்காரர். அப்படிப்பட்ட அல்லாஹ்வால் சிறப்பிக்கப்பட்ட அந்த தூதர் இந்த இடத்தில் அநீதிக்குட்படுத்தப்பட்டிருக்கிறார். அந்த தூதர் கைகளை ஏந்தி பிரார்த்திக்கிறார், பெயரை குறிப்பிட்டு கேட்கிறார், புனிதமான இடத்திலிருந்து பிரார்த்திக்கிறார். பாதிக்கப்பட்டவனுடைய துவாவுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் திரை கிடையாது. மிகப்பெரிய ஒரு அநீதிக்குட்படுத்தப்பட்ட நிலையில் பிரார்த்திக்கிறார். அன்பிற்குரிய சகோதரர்களே, இவர்களை எல்லாம் பெயர் குறிப்பிட்டு பிரார்த்தித்தார்களோ, அவர்கள் அதற்கு பிறகும் சுமார் 10-12 வருடங்கள் நிம்மதியாகத்தான் வாழ்ந்தார்கள். உலக சுகபோகங்களோடு தான் வாழ்ந்தார்கள், பதவி பட்டங்களோடு தான் வாழ்ந்தார்கள், மக்காவில் அனைத்தையும் அனுபவித்துக் கொண்டுதான் வாழ்ந்தார்கள். ஆனா அங்க பாத்தீங்கன்னு சொன்னா, எவர் பிரார்த்தித்தாரோ அவரும் அவரை சார்ந்தவர்களும் இன்னும் நெருக்கடிக்குள் தான் ஆக்கப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். இன்னும் இன்னும் நெருக்கடிகளைத்தான் சந்தித்துக் கொண்டிருந்தார்கள். கடைசி இறுதி நிலை என்ன? அங்கு காபாவில் அல்லாஹை வணங்குவதற்கே முடியாமல் அந்த ஊரை விட்டே வெளியேற்றப்படுகிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் அவகாசம் அளிக்கிறான். நினைச்சு பாருங்க, அல்லாஹ் அவகாசம் அளிக்கிறான். அவர்களுடைய கதை எதுவரை? ஹிஜ்ரி 2 பத்ர் நடைபெறுகிறது. அங்குதான் இவர்கள் எல்லாம் முகவரி அற்று போகிறார்கள், பூண்டோடு அழிக்கப்படுகிறார்கள். அதுவரை அல்லாஹ் அவகாசம் அளிக்கிறான் என்று சொன்னால், ஏன் இந்த அவகாசம்? திருந்த வேண்டும், நல்லவர்களாக மாற வேண்டும், நேர்வழியின் பக்கம் வர வேண்டும் என்பதற்குத்தான் இந்த அவகாசம். ஆனா பிரச்சனை என்னென்றா, இந்த அநியாயக்காரர்கள் நினைக்கிறார்கள் நமது அநியாயத்துக்கு அங்கீகாரம் கிடைத்து விட்டது, நமது தவறுகளுக்கு அங்கீகாரம் கிடைத்து விட்டது. பாருங்கள், அவர்கள் அல்லாஹ்வை வணங்குகிறோம் என்று சொல்லி நாளுக்கு நாள் அழிவையும் இழிவையும் தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, சற்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இது அல்லாஹ்வுடைய சுன்னா, இது அல்லாஹ்வுடைய வழிமுறை. ஃபிரௌனை எடுத்து பாருங்கள், எதுவரை அவகாசம்? சுப்ஹானல்லாஹ், அவனுக்கு இறுதி நேரம் வரை அவகாசம் கொடுக்கப்பட்டுக் கொண்டே இருந்தது. அல்லாஹ் அவகாசம் வழங்கிக் கொண்டே இருந்தான். ஆனால் அந்த அவகாசங்கள் எதுவும் அவனுக்கு பயனளிக்கவில்லை என்பதை பார்க்கிறோம். நாளுக்கு நாள் அவனுடைய அநியாயங்களும் அக்கிரமங்களும் அதிகரித்ததே தவிர சற்றும் குறையவில்லை என்பதை பார்க்கிறோம். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வல்லதீன கஸ்ஸபூ பிஆயாதினா, எமது வசனங்களை எவர்கள் பொய்ப்பிப்பார்களோ, சனஸ்தத்ரிஜுஹும், நாம் படிப்படியாகத்தான் பிடிப்போம். அல்லாஹ் சொல்கிறான், படிப்படியாகத்தான் பிடிப்போம். மின் ஹைஸு லா யஅலமூன், அவர்கள் உணராத விதத்தில். அவங்க நினைப்பாங்க இதுதான் சரி, இதுதான் சத்தியம், நாங்க நினைக்கக்கூடிய வழிதான் சரியானது, அப்படித்தான் அவர்கள் மனக்கோட்டை கட்டியிருப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், படிப்படியாக பிடிப்போம், உணராத வகையில். இது அல்லாஹுடைய சுன்னா, இது அல்லாஹுடைய வழிமுறை. அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் இதை சொல்கிறான். அடுத்து அல்லாஹுடைய சுன்னா என்ன தெரியுமா? அவனுடைய தண்டனை வருவதற்கு முன்னால் உள்ள சுன்னா, அடுத்த சுன்னாதான் அவன் என்ன செய்வான் என்றால், செல்வ செழிப்பினுடைய வாயில்களை எல்லாம் திறந்து விடுவான். செல்வ செழிப்பு, உலக சௌபாகியங்கள், இதனுடைய வாயில்களை எல்லாம் அவன் திறந்து விடுவான். இதை பற்றி அவன் குர்ஆனிலே சொல்கிறான், நபியே நீங்கள் பார்க்கவில்லையா, அவர்களை பல வருடங்கள் சுகம் அனுபவிக்க செய்தோம். பல வருடங்கள் அவர்கள் சுகம் அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு வாக்களிக்கப்பட்டது அவர்களுக்கு வந்தது. அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட எச்சரிக்கை தண்டனை அவர்களை பிடித்தது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹு தஆலா கேட்கிறான், இந்த வசனங்களை நீங்கள் 6 42 47 வரை நீங்கள் பார்க்கலாம். நபியே, உமக்கு முன்னர் பல சமுதாயங்களுக்கு நாம் இறை தூதர்களை அனுப்பினோம். அவர்களை நோயை கொண்டும் வறுமையை கொண்டும் பிடித்தோம். இது என்னது? ஒரு முன்னெச்சரிக்கை. இது என்னது? ஒரு முன்னெச்சரிக்கை. அவர்களை வறுமையை கொண்டும் நோயை கொண்டும் பிடித்தோம். ஏன் பிடித்தோம்? லஅல்லஹும் யதபர்ரஊன், அவர்கள் பணிந்து வர வேண்டும் என்பதற்காக. எதுக்கு பிடித்தோம்? அவர்கள் பணிந்து வர வேண்டும் என்பதற்குத்தான் பிடித்தோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், ஃபலௌலா இத் ஜாஅஹும் பஸுனா தவர்ரஊ, இப்படியான வேதனைகள், நமது முன்னெச்சரிக்கைகள், இப்படியான வேதனைகள் வந்தபோது அவர்கள் எமக்கு பணிந்து வந்திருக்க வேண்டாமா? அல்லாஹ் கேட்கிறான், பணிந்து வந்திருக்க வேண்டாமா? வலாகின் கசத் குலூபுஹும், என்றாலும் என்ன பிரச்சனை? அந்த உள்ளங்கள் கல் நெஞ்சங்களாக மாறிவிட்டன. என்ன ஆகிட்டு? அந்த உள்ளங்கள் அப்படி ஒரு கற்பாறையை போன்று அந்த உள்ளங்கள் ஆகிவிட்டன. அந்த உள்ளங்கள் பாவத்தின் பக்கமே சென்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், இன்னும் சொல்கிறான், வஸய்யன லஹும் ஷைத்தானு மா கானூ யஅமலூன், அவர்களுடைய அநியாயங்களையும் பாவங்களையும் ஷைத்தான் அவர்களுக்கு அலங்கரித்து காண்பித்தான். அன்பிற்குரியவர்களே, ஃபலம்மா நசு மா துக்கிரூ பிஹி, நமது நினைவூட்டல்களை எல்லாம் அவர்கள் மறந்தபோது, இறை தூதர்கள் அவர்களுக்கு நினைவூட்டிக் கொண்டே இருந்தார்கள், அந்த நினைவூட்டல்களை அவர்கள் மறந்தபோது அல்லாஹ் சொல்கிறான் முக்கியமான செய்தி, என்ன செய்தோம்? ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை, அனைத்தினுடைய சௌபாகியங்களுடைய வாயில்களை எல்லாம் அப்படியே திறந்து விட்டோம். உலகத்தினுடைய இன்பங்கள், சுகபோகங்கள், பொருளாதாரம், செல்வச் செழிப்பு, எல்லா வாயில்களையும் திறந்து விட்டோம். ஹத்தா இதா ஃபரிஹு, அவர்கள் சந்தோஷத்தோடு வாழ்ந்தார்கள். இதுதான் வாழ்க்கை. பாருங்கள், அவர்கள் இறை தூதர்கள் என்று சொல்கிறார்கள், அவர்களும் வறுமையில் இருக்கிறாங்க, அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களும் சமூகத்தில் மிகவும் கீழ்நிலையில் உள்ளவர்கள். இப்படியெல்லாம் சிந்தித்தார்கள். இவர்கள் செல்வ செழிப்போடு இப்படி இவர்களுக்கு உலகம் திறந்து கொடுக்கப்பட்டது. அல்லாஹ் சொல்கிறான், அகதுனாஹும் பக்தா, திடீரென்று நாம் அவர்களை பிடித்தோம். அல்லாஹ் என்ன சொல்கிறான், அதற்கு பிறகு நாம் அவர்களை திடீரென்று பிடித்தோம். இதுதான் ரப்புடைய சுன்னா, நன்றாக விளங்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் நமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நியமத்தும் ஒவ்வொரு அருளும் எம்மை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்க வேண்டும். நமக்கு அல்லாஹ் ஒரு நியமத்தை அருளை தந்திருக்கிறானா? நம்முடைய இந்த மொபைல் ஒரு நியமத், ஒரு அருள், இது நம்மை ரப்பின் பக்கம் நெருக்கி வைக்க வேண்டும். நமது வீட்டில் தொலைக்காட்சி இருக்கிறதா? அது அல்லாஹ்வுடைய நியமத், அருள். இது என்னையும் எனது குடும்பத்தையும் அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு நியமத்தும், இன்றைய தொலை தொடர்பு சாதனங்கள் பேஸ்புக்காக இருக்கலாம், இப்படியான சமூக வலைதளங்களாக இருக்கலாம், இந்த ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுடைய நியமத், அருள். இந்த அருளை, நியமத்தை எப்படி நம்மை ஆக்க வேண்டும்? அல்லாஹ்வின் பக்கம் எம்மை நெருக்கி வைக்க வேண்டும். சிந்தித்து பாருங்கள். அன்று ஒரு ஹதீஸை உறுதி செய்வதற்காக ஒரு மாத காலம் நபித்தோழர்கள் பயணித்தார்கள். இன்று ஒரு பட்டனை தட்டினால் ஹதீஸ் வருகிறது, ஒரு போன் போட்டு கேட்டால் செய்தி உறுதியாகிறது. எவ்வளவு அல்லாஹ் நமக்கு எளிதாக்கி தந்திருக்கிறான். இவைகள் எல்லாம் நியமத், அருள். இந்த ஒவ்வொரு அருளும் எம்மை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்க வேண்டுமே தவிர அவனை விட்டு அணுவளவும் தூரப்படுத்தக்கூடாது. ஆனா இன்று நமது உள்ளங்களில் கையை வைத்து கேட்டு பாருங்கள், ஒவ்வொருவரும் இந்த அருள்கள் எம்மை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்கிறதா, அல்லது ஒவ்வொரு நொடியும் பொழுதும் அவனை விட்டு தூரப்படுத்தி கொண்டிருக்கிறதா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, ரப்புடைய நியமத்துகள், அருள்கள், இந்த அருள்களுக்கு நன்றியுடையவர்களாக இருக்கும் வரை அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு உத்தரவாதம் தருகிறான். என்ன உத்தரவாதம்? மா யஃஅலுல்லாஹு பிஅதாபிக்கும் இன் ஷகர்தும் வஆமன்தும் வகானல்லாஹு ஷாகிரன் அலீமா. நீங்கள் நன்றியுடையவர்களாக இருக்கும் காலமெல்லாம், நீங்கள் மூமின்களாக இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் உங்களை ஏன் தண்டிக்க வேண்டும்? அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் நன்றியுள்ளவர்களாக மூமின்களாக இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் ஏன் உங்களை தண்டிக்க வேண்டும்? அல்லாஹ்வே நன்றிக்குரியவனாக இருக்கிறான். அவனை விட நன்றிக்குரியவர்கள் வேறு யாரும் கிடையாது. அன்பிற்குரிய சகோதரர்களே, எனவே நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கும் காலமெல்லாம், நமக்கு தந்த நியமத், அந்த அருள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற காலமெல்லாம் அந்த நியமத் நம்மை விட்டு போகாது. அந்த நியமத் இன்னும் இன்னும் அதிகப்படுத்தப்படும். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த உண்மைகளை, யதார்த்தங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த தலைப்பிலே அடுத்து நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய பகுதி என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமக்கு முன்மாதிரி. நமது வாழ்வினுடைய ஒவ்வொரு நகர்வுக்கும் அவர்கள் தான் முன்மாதிரி. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான நெருக்கடிகள், இப்படியான பேரழிவுகள், இப்படியான தண்டனைகள், அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை இவைகள் இறங்குகின்ற போது, இப்படியானவைகளை அல்லாஹ்வுடைய ரசூல் பயந்த போது நமக்கு வழங்கிய முன்மாதிரி என்ன? அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய துஆக்களில், பிரார்த்தனைகளில் இது மிக முக்கியமானதாகும். அல்லாஹ்வுடைய தூதர் காலையிலும் மாலையிலும் இதை ஓதி வருவார்கள். அந்த துஆவிலே, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஆஃபியா ஃபித் துன்யா வல் ஆகிரா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் அஃப்வ வல் ஆஃபியா ஃபீ தீனி வ துன்யாய வ அஹ்லி வ மாலி, அல்லாஹும்ம அஸ்தர் அவராதி وآمن روعاتي اللهم احفظني من بين يدي ومن خلفي وعن يميني وعن شمالي ومن فوقي وأعوذ بعظمتك أن أغتال من تحتي. இந்த துஆவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈருலகத்தினுடைய நன்மைகளையும், அதே போன்று தீனுடைய நன்மையையும், குடும்பத்தினுடைய நன்மையையும், பொருளாதாரத்துடைய நன்மையையும் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறார்கள். அதே போன்று அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அச்சத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறார்கள். அதே போன்று தன்னை மறைத்துக் கொள்வதிலே அல்லாஹ்விடத்திலே பூர்ணமான அந்த அனுமதியை கேட்கிறார்கள். அதே போன்று தனக்கு முன்னாலும் பின்னாலும், வலதாலும் இடதாலும், தனக்கு மேலாலும் அல்லாஹ்வுடைய அந்த தண்டனை வருவதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறார்கள். அதிலே குறிப்பாக கீழிருந்து அல்லாஹ்வுடைய தண்டனை, அந்த அல்லாஹ்வுடைய தண்டனை வருவதை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறார்கள். இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த உகதால மின் தஹத் என்பதற்கு சொல்கிறார்கள் அல் ஹஸஃப், அதாவது பூகம்பங்கள், பூமி அதிர்ச்சிகள். இந்த தண்டனையை விட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் பாதுகாப்பு தேடினார்கள் இந்த துஆவில். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு முறை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளிலே ஒரு நிகழ்வு, இந்த செய்தியை அபு மூசா ரழியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள். புகாரியிலே இடம் பெறுகிறது. ஹஸபத்தி ஷம்ஸ், ஒரு நாள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்நாளில் சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. அந்த நேரத்திலே ஃபகாம அன்நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸ்அன் யக்ஷா அன் தகூன ஸாஅ, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த காட்சியை கண்ட மாத்திரத்திலே எந்த அளவு திடுக்கிட்டவர்களாக எழுந்தார்கள் என்று சொன்னால், மறுமை சம்பவித்து விட்டதோ என்று பயந்தவர்களாக எழுந்தார்கள். மறுமை நிகழ்ந்து விட்டதோ என்று பயந்தவர்களாக, திடுக்கிட்டவர்களாக எழுந்தார்கள். உடனே மஸ்ஜிதுக்குள் நுழைந்தார்கள், உடனே மஸ்ஜிதுக்குள் நுழைந்தார்கள். நீண்ட நிலைகளை கொண்ட, நீண்ட ருகூகளை கொண்ட, நீண்ட சுஜூதுகளை கொண்ட தொழுகைகளை தொழுதார்கள். பின்னால் இருந்து சஹாபாக்களுக்கு நின்று தொழ முடியாத அளவுக்கு நீண்ட தொழுகைகள், நீண்ட ருகூகள், நீண்ட சுஜூதுகள். இந்த தொழுகையை நிறைவு செய்துவிட்டு மக்களின் பக்கம் திரும்புகிறார்கள். திரும்பி சொல்கிறார்கள், ஹாதிஹில் ஆயாத், இவைகள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள். இந்த சூரியன் இருக்கிறதே, இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. அல்லதி யுர்சிலுல்லாஹ், அல்லாஹ் இதை ஏன் அனுப்புகிறான் என்று சொன்னால், இந்த கிரகணத்தை ஏன் அனுப்புகிறான் என்றால், இது யாருடைய பிறப்பிற்காகவோ இறப்பிற்காகவோ நிகழாது இந்த அத்தாட்சிகள். வலாக்கின் என்றாலும், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், யுஹவ்விஃபுல்லாஹ பிஹி இபாதஹு, அல்லாஹ் இவ்வாறான நிகழ்வுகளின் மூலம் தனது அடியார்களை அச்சத்துக்குள்ளாக்க விரும்புகிறான், பயத்துக்குள்ளாக்க விரும்புகிறான். நமக்கு அச்ச உணர்வு ஏற்படுதா? ஒரு அணு அளவாவது அச்ச உணர்வு வருதா? எத்தனை சூரிய கிரகணங்கள், சந்திர கிரகணங்கள் நம்மை கடந்து சென்று விட்டன, அவைகள் நிகழ்ந்ததே நமக்கு தெரியாது. இதுதான் நிலைமை. அன்பிற்குரியவர்களை, அல்லாஹ்வுடைய ரசூல் மறுமை நிகழ்ந்து விட்டதோ என்று பயந்தவர்களாக எழுந்தார்கள். இவ்வாறான அசாமான்யமான நிகழ்வுகளை அல்லாஹ் ஏற்படுத்துவது அடியார்களை அச்சமுறச் செய்வதற்காக, அவர்களை பீதிக்குள் ஆழ்த்துவதற்காக. ஃபைதா ரஐதும் ஷைஆ, இவ்வாறான நிகழ்வுகளை நீங்கள் கண்டால் என்ன செய்ய வேண்டும்? ஃபஸ்தஊ, விரைந்து செல்லுங்கள். எதன் பக்கம்? தொழுகையின் பக்கம், அல்லாஹுவை நினைவு கூறுவதன் பக்கம், துஆவின் பக்கம், பாவமன்னிப்பின் பக்கம், சதகாவின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இதுதான் அல்லாஹ்வுடைய ரசூலின் முன்மாதிரி. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், இதா அஸஃபத்தில் ரீஹ், பலமாக காற்று வீச ஆரம்பித்து விட்டால் அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைரமா ஃபீஹா வ கைரமா உர்சிலத் பிஹி வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரிமா ஃபீஹா வ ஷர்ரிமா உர்சிலத் பிஹி ஓதுவார்கள். யா அல்லாஹ், இந்த காற்றுடைய நன்மை, இந்த காற்று எதை சுமந்து வருகிறதோ அந்த சுமந்து வருகின்ற நன்மை, இந்த காற்று எதற்காக வீசப்படுகின்றதோ அந்த நன்மை, இந்த காற்றில் இருக்கக்கூடிய தீமை, இது சுமந்து வருகின்ற தீமை, இது எதற்காக வீசப்படுகிறதோ அந்த தீமை, இவைகளை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன், இதனுடைய ஹைர்களை கேட்கிறேன். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய ரசூல் மேகமூட்டத்தை பார்த்து விட்டாலே அவருடைய முகம் மாறிவிடும், அவர்களுக்கு அவர்களிடத்தில் ஒரு தடுமாற்றம் காணப்படும். வீட்டுக்குள் அங்குமிங்குமாக சுத்த ஆரம்பிப்பார்கள், ஒரு பதட்டமான நிலை அல்லாஹ்வுடைய ரசூலிடம் தென்படும். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அதற்கு பிறகு அந்த மேகத்திலிருந்து மழை பொழிய ஆரம்பிக்கும் என்று சொன்னால் அவருடைய முகத்திலே மகிழ்ச்சி தென்படும். இதை பற்றி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய ரசூலிடம் கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆயிஷாவே, இதில் அருள் தான் இருக்கிறது என்று என்ன உத்தரவாதம் இருக்கிறது? இந்த மேகத்தில் அல்லாஹ்வுடைய அருள் மழை தான் இருக்கிறது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? இதில் அல்லாஹ்வுடைய தண்டனை இருந்தால், இதில் அல்லாஹ்வுடைய அழிவு இருந்தால் நாம் எல்லாம் அழிக்கப்படுவோம். இப்படித்தான் இதற்கு முன்னர் எத்தனையோ சமுதாயங்கள், ஆது சமூகம் சொன்னது. அவர்கள் அந்த மலையில் அருளை எதிர்பார்த்தார்கள், அங்கு தண்டனை இருந்தது, அவர்கள் அழிந்து போனார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படியெல்லாம் பயந்தவர், அஞ்சியவர் யார் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தானே, அதாவது 8வது அத்தியாயம் 33வது வசனத்திலே, வமா கான அல்லாஹு லியுஅஸ்ஸிபஹும் வஅந்த ஃபீஹிம், நபியே, அந்த மக்களுக்கு மத்தியில் நீர் உயிர் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய தண்டனை வராது. இந்த உத்தரவாதம் கொடுக்கப்பட்ட மாமனிதர் தான் பயந்தார்கள். பலமாக காற்று வீசும் போது அஞ்சினார்கள், சூரிய கிரகணத்தின் போது அஞ்சினார்கள், மேகத்தின் போது அஞ்சினார்கள். இந்த அச்சம் பயம் எல்லாம் ஏன் வந்தது? ரப்போடு உள்ள நெருக்கம். அன்பிற்குரிய சகோதரர்களை, அல்லாஹ் இந்த தூதருக்கு கொடுத்த சிறப்பு என்ன? நீர் அந்த சமுதாயத்தில் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் எனது தண்டனை வரமாட்டார். இதுதான் பாதுகாப்பும் உத்தரவாதமும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இவ்வளவு ஒரு பாதுகாப்பும் உத்தரவாதம் அல்லாஹ்விடமிருந்து வந்தும் இவர்கள் அல்லாஹுவை இந்த அளவு பயந்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய ரசூல், நமது நிலைகளை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இன்று எங்கு திரும்பினாலும் பாவம், எங்கு திரும்பினாலும் பாவம். இன்று நீங்க எடுத்து பாருங்க, எந்த ஊரையாவது நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஊரை சொல்ல முடியுமா? இந்த ஊரில் பாவம் செய்யக்கூடியவர்களை விட நன்மை செய்பவர்கள் அதிகம். எந்த ஊரையாவது அடையாளம் காட்ட முடியுமா? எந்த ஊரையாவது சொல்லலாமா? இந்த ஊர் இதில் நன்மை செய்பவர்கள் தான் அதிகம், பாவம் செய்பவர்கள் குறைவு என்று சொல்லலாமா? ஈக்குவலா கூட இருக்காது. எடுத்து பார்த்தீங்கன்னா மிக குறைவாகத்தான் நல்லவர்கள் இருப்பார்கள், நன்மை செய்பவர்கள் இருப்பார்கள். இன்று எந்த அளவு ஒரு மோசமான காலத்தில் வாழுகிறோம் என்று சொன்னால், பாவங்களுக்கெல்லாம் சமூக அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது, பாவங்களுக்கெல்லாம் புதிய புதிய பெயர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இன்று நிர்வாணத்துக்கு கலை என்று பெயர், இன்று இந்த ஆடல் பாடல்கள் அசிங்கங்களுக்கெல்லாம் என்ன பெயர்? கலை என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் இல்லையா? அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படி வட்டி அல்லாஹ் போரை அறிவிப்பு செய்த பாவம் இன்று சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ஷிர்கை எப்படி சொல்கிறான் என்றால், வானங்கள் பூமி மலைகள் எல்லாம் வெடித்து சிதற பார்க்கின்ற பாவம் ஷிர்க். சாதாரண பாவம் அல்ல. அல்லாஹ் தனக்கு ஒரு மகனை எடுத்துக் கொண்டான் என்ற காரணத்தினால் வானங்கள் பூமிகள் மலைகள் எல்லாம் அல்லாஹ் சொல்கிறான் வெடித்து சிதறிவிட பார்க்கின்றன. அப்படிப்பட்ட பாவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அன்பிற்குரிய சகோதரர்களே, அரசு அங்கீகாரம் வழங்கி இருக்கிறது, அரசு அனுமதி வழங்கி இருக்கிறது. மதுபானத்துக்கு வேண்டுமா, போதைப் பொருட்களுக்கு வேண்டுமா, விபச்சாரத்துக்கு வேண்டுமா, வட்டிக்கு வேண்டுமா, ஓரின சேர்க்கைக்கு வேண்டுமா, எதற்கு அனுமதி இல்லை? எல்லாவற்றுக்கும் அனுமதி வழங்கி இருக்கிறது. லாட்டரிக்கு வேண்டுமா, எல்லாம் அரசு அனுமதியோடு நடக்குது. அச்சமற்று வாழ முடியுமா? நினைச்சு பாருங்க, ஒரு பாதுகாப்பான சமூகம், ஹைருல் குருணி கருணி, நூற்றாண்டுகளிலே சிறந்த நூற்றாண்டு, எனது நூற்றாண்டு என்று அந்த நூற்றாண்டில் வாழ்ந்த அல்லாஹ்வுடைய ரசூல் இவ்வளவு பயந்தார்கள் என்று சொன்னால் நாம் எப்படி அச்சமற்று வாழ முடியும்? எங்கு திரும்பினாலும் பாவம், பாவங்களுக்கு தான் என்னது சமூகத்தில் இடம், அங்கீகாரம். பாவங்கள் விளம்பரப்படுத்தப்படுகின்றன தொலைக்காட்சிகளில், நாளும் பொழுதும் பாவங்களின் பக்கம் அழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இல்லையா? அருமையான சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வாழுகின்ற போது அல்லாஹுடைய தண்டனையில் இருந்து அச்சமற்று வாழ முடியுமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க, கொஞ்சம் எண்ணி பாருங்களேன். அருமையான சகோதரர்களே, நாம் ஒவ்வொரு நொடியும் அச்சத்தோடும் பயத்தோடும் வாழ வேண்டியிருக்கிறது. ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அல்லாஹுடைய தூதர் சொன்ன ஒரு செய்தியை நீங்கள் புகாரியிலே பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா ஒரு சமுதாயத்தை அழிக்க நாடிவிட்டால், அல்லாஹ் ஒரு சமுதாயத்தின் மீது தண்டனையை இறக்க ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால், அங்கு என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால், பொதுவாக அங்கு தண்டனை இறங்குகிறது. பொதுவாக எப்ப தண்டனை வரும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, பொதுவாக தண்டனை வருவதெல்லாம் எப்போது? இரண்டு பகுதிகள். ஒன்று என்ன? அந்த ஊரிலே அந்த பகுதியிலே பாவிகள் அதிகரித்து விட்டால். ஜைனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், அனுஹுலிக்கு ஃபீனா ஸாலிஹூன், நல்லவர்கள் அழிக்கப்படுவோமா? நல்லவர்களும் இருக்கிறார்கள், அந்த நல்லவர்கள் அழிக்கப்படுவார்களா? அப்போது அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்கள்? நாம் அழிவு நல்லவர்களுக்கு வரும். எப்போது? இதா கசுரல் ஹபஸ், பாவங்கள் மிகைத்து விடுமாக இருந்தால், பாவங்கள் அதிகரித்து விடுமாக இருந்தால், பாவிகள் நல்லவர்களை மிஞ்சி விடுவார்களாக இருந்தால் தண்டனை பொதுவானது, அனைவருக்கும் தண்டனை வரும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நிலைதான் இன்று இருக்கிறது. நீங்க ஒவ்வொரு நாட்டை எடுத்து பாருங்க, ஊரை எடுத்து பாருங்க, ஒவ்வொரு பகுதியை எடுத்து பாருங்க, இதுதான் நிலை. பாவங்கள் நன்மைகளை மிஞ்சி இருக்கிறதா இல்லையா? என் அருமையான சகோதரர்களே, அடுத்து தண்டனை வரும் மற்றொரு விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், வமா கான ரப்புக லியுஹ்லிகல் குரா பிதுல்மின் வஅஹ்லுஹா முஸ்லிஹூன். அல்லாஹ் எந்த ஒரு ஊரையும் அநியாயமாக அழிப்பது கிடையாது. அல்லாஹ் எந்த ஒரு ஊரையும் அநியாயமாக அளிக்க மாட்டான். எதுவரை என்றால் அந்த ஊரிலே சீர்திருத்தவாதிகள் இருக்கும் வரை. யாரு சீர்திருத்தவாதிகள்? யாரு சீர்திருத்தவாதிகள்? நன்மையை ஏவுபவர்கள், தீமையை தடுப்பவர்கள். இன்று நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இன்று நாங்க வாழ்ற உலகத்தில் எப்படி நிலைமை? அடுத்தவன்ட பிரச்சனை நாங்க மூக்க நுழைக்க வேண்டும். பக்கத்து வீட்டுல வாழ்றவன் யாருன்றே தெரியாது. பக்கத்து வீட்டுல வாழ்றவன் யாருன்றே தெரியாது. இன்று பாவங்கள் எவன் செஞ்சாலும் அது தனி மனித சுதந்திரம், அது என்னது, அது தனி மனித உரிமை, அதில் கையடிக்க முடியாது என்று இன்று பாவங்கள் என்னது சர்வசாதாரணமாக எந்த அளவுக்கு மோசம் என்று சொன்னா மிருகங்களை விட கேவலமாக எல்லாம் அனாச்சாரங்கள் என்னது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே எந்த அளவு எச்சரித்தான், நீங்க லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்துடைய தண்டனைகளை எடுத்து பாருங்க. அல்லாஹ் கொடுத்த தண்டனைகளிலே அதாவது நிறைய அதிகமான தண்டனைகளை கொண்டு அளிக்கப்பட்ட ஒரு சமுதாயம் தான் அந்த நபியுடைய சமுதாயம். ஏனென்றால் அவ்வளவு ஒரு அசிங்கத்தை அரங்கேற்றினார்கள். என்ன அசிங்கம்? அதுதான் ஓரின சேர்க்கை. அல்லாஹு தஆலா அந்த தண்டனையை சொல்லிவிட்டு சொல்கிறான், நாம் அந்த தண்டனையை கொடுத்து அவர்களை அழித்து முகவரியற்றவர்களாக ஆக்கல, என்ன செஞ்சோம், படிப்பினைக்காக அத்தாட்சியை விட்டு வைத்தோம். பின்னால் வரக்கூடியவர்கள் பார்த்து அப்படியான அந்த அசிங்கத்தின் பக்கம் சென்றுவிடக் கூடாது என்பதற்கு அதை நாம் விட்டு வைத்தோம். ஆயாவை படிப்பினைக்காக விட்டு வைத்தோம். ஆனா இன்று எடுத்து பாத்தீங்கன்னா ஓரினை சேர்க்கைக்கு எத்தனை நாடுகள் என்னது அங்கீகாரம் வழங்கிவிட்டன. அவர்கள் திருமணம் முடித்துக் கொள்ளலாம், அதற்கு அங்கீகாரம். அப்படி ஒரு உலகத்தில் வாழ்றோம். எவ்வளவு கடுமையான ஒரு தண்டனையை கொண்டு சோதிக்கப்பட்ட அந்த அழிவு நிதர்சனமாக உலகத்திலே பார்க்கக்கூடிய நிலையில் இருந்தும் அந்த அசிங்கம் இன்று தாராளமாக அரங்கேற்றப்படுவதை பார்க்கிறோம். அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, அப்ப எனவே சீர்திருத்தம், நாம் உண்டு நமது பிரச்சனை உண்டு, அடுத்தவன் பிரச்சனை நாம் என் தலை போட வேண்டும், அது தனி மனித உரிமை, இப்படி வாழ ஆரம்பித்தோம் என்று சொன்னா என்ன நடக்கும், பாவங்கள் பெருகும், தீமையை தடுக்கக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அடுத்து என்னதான், பாவங்கள் அதிகரிக்கும், அடுத்து தண்டனை இல்லையா. அப்ப எனவே என் அருமையான சகோதரர்களே, தீமையை தடுக்க வேண்டும், தீமையை கையினால் தடுக்க வேண்டும், நாவினால் தடுக்க வேண்டும். அதற்கு சக்தி இல்லை என்றால் குறைந்தபட்சம் உள்ளத்திலாவது அதை வெறுக்கக்கூடிய நிலையாவது இருக்க வேண்டும். ஈமானுடைய குறைந்த படித்தரம் அது, அதுவும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று வேதனை என்னன்னு சொன்னா, சமூகத்தில் பாவங்களை தடுக்கிறது ஒரு புறம், வீட்டுக்குள்ளேயே பாவங்களை தடுக்க முடியல. இந்த நிலைமை என்னது, குடும்ப தலைவன் வந்து நாதியற்று கிடக்கிறான். குடும்ப தலைவன் என்று பெயர், ஆனா குடும்ப தலைவன் என்னது அவனுடைய வீட்டுக்குள் நடக்கக்கூடிய பாவங்கள் இருந்து தனது மனைவியை பிள்ளையை குடும்பத்தை உறவினர்களை பாதுகாக்க முடியாமல் இருக்கிறான் இல்லையா. இது வந்து ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல கை வச்சு கேட்டு பாருங்க, நமது வீடுகளுடைய நிலை, நமது குடும்பத்துடைய நிலை, நமது உறவினருடைய நிலை என்ன நிலைகள். இன்று நீங்க எடுத்து பாருங்க நமது சமூகத்தில் என்னது, இந்த மஹரம் அஜ்னபி என்ற இந்த உறவுகள், இந்த ஆண் பெண் உறவுகள் எல்லாம் இஸ்லாமிய வரம்புகளை பேணிதான் நமது வீடுகளில் நடக்கிறதா, அல்லது இவைகள் வரம்பு மீறி சென்று கொண்டிருக்கிறதா? இப்படி எத்தனை விஷயங்கள், அசிங்கங்கள், சினிமா ஓடிக்கொண்டிருக்கிறது, அனைவரும் சேர்ந்து உட்கார்ந்து பார்க்கிறாங்க, குடும்ப தலைவனால் தடுக்க முடியவில்லை. ஏன், அவனும் அதற்கு அடிமையாக இருக்கிறான். எப்படி விடுபடுவது? அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, வீட்டுக்குள்ளே பாவங்களை தடுக்க முடியாமல் வீடு பாவங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. எங்கே அல்லாஹ்வுடைய அருள் வரும்? அப்ப இது அந்த கிராமத்தை, ஊரை ஆக்கிரமிக்கிறது, நாட்டை ஆக்கிரமிக்கிறது, கடைசியில் அழிவு உறுதியாகிறது. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், இன்ன நாஸ இதா ரஆவுல் முன்கர், மனிதர்கள் பாவத்தை பார்க்கிறார்கள், ஃபலம் யுஅய்யுரு, அதை அவர்கள் தடுக்கவில்லை, அதை மாற்றுவதற்கு முயற்சி செய்யவில்லை என்றால் அல்லாஹ் தண்டனையை பொதுவாக இறக்குவான். அல்லாஹ் தண்டனையை பொதுவாக இறக்குவான். அல்லாஹ்வுடைய நியதி என்ன, மறுமையில் நல்லவர்கள் அவர்களுடைய எண்ணத்துக்கு ஏற்ப எழுப்பப்படுவார்கள். மறுமையை பொறுத்தவரையில அல்லாஹ் சொல்லிடுவான், அல்லாஹ் சொல்லுவான், குற்றவாளிகளே இன்று நீங்க நல்லவர்களை விட்டு பிரிந்து விடுங்கள். அங்க எல்லாம் கலந்து இருக்க முடியாது, இங்கு கலந்து வாழலாம். அங்க அல்லாஹ் என்ன சொல்வான், இன்று குற்றவாளிகளே நல்லவர்களை விட்டு பிரிந்து விடுங்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த மறுமையை பொறுத்தவரையில் அல்லாஹ் அவர் அவருடைய நீயத்துக்கு ஏற்ப எடுப்பான். நல்லவர்களும் சேர்த்து அளிக்கப்படுவார்கள். அழிவு அனைவருக்கும் பொதுவானது. அவர்களுடைய எண்ணத்துக்கேற்ப மறுமையில் என்ன செய்யப்படுவார்கள்? எழுப்பப்படுவார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல நீங்க எடுத்து பாருங்க, சுபஹானல்லாஹ், திரும்ப 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 சுமார் ஒரு 20க்கும் மேற்பட்ட இடங்களில் அல்லாஹ் சொல்கின்ற ஒரு செய்தி என்ன? அஃபலம் யஸீரு ஃபில் அர்த், பூமியில் அவர்கள் சுற்றி திரிந்து பார்க்க வேண்டாமா? அநியாயக்காரர்களுடைய முடிவுகள் எப்படி ஆகியது? பொய்யர்களுடைய முடிவுகள் எப்படி ஆகியது? அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறியவருடைய முடிவுகள் எப்படி ஆகியது? இப்படி குல் சீரு, அவலம் யசீரு, இப்படி நிறைய குர்ஆன்ல எடுத்து பாருங்க. திரும்ப 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 அல்லாஹு தஆலா சொல்றான், போய் குல் சீரு ஃபில் அர்த், பூமியில போய் சுற்றி திரிந்து பாருங்கப்பா, எப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தண்டனை வந்தது, பொய்யர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஆனா இன்று என்ன பாத்தீங்கன்னா, அப்படி அழிவுக்குரிய இடத்துக்கு கூட பிக்னிக்கா தான் போறான். அந்த அழிவு தண்டனை வந்த இடத்துக்கு கூட எப்படி போறான் என்று பாத்தீங்கன்னா, ஏதோ பிக்னிக் போற மாதிரி அங்க போய் வீடியோ எடுக்கிறது, போட்டோ எடுக்கிறது, இப்படி போகுது அது. அன்பிற்குரிய சகோதரர்களே, புகாரியில ஹதீஸ் வருகிறது, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அந்த சமூது கூட்டத்தாருடைய தண்டனை இறங்கிய இடம் அந்த அஸ்ஹாபுல் ஹிஜ்ர், அந்த பகுதியிலே அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்கின்ற போது என்ன சொன்னார்கள்? நீங்கள் இந்த பகுதிக்குள் நுழைகின்ற போது, அதாவது இல்ல அந்த கூணு பாக்கீன், அழுதவர்களாகவே தவிர நுழையக்கூடாது. இந்த பகுதி, இந்த பகுதியை நீங்கள் இப்போது கடக்கின்றீர்கள், அல்லாஹுடைய தண்டனை இறங்கிய பகுதி இது, இதை நீங்கள் அழுதவர்களாகத்தான் கடக்க வேண்டும், அழுதவர்களாகத்தான் இதற்குள் நுழைய வேண்டும். அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், அதாவது அழுதவர்களாக நுழைய வேண்டும். ஏன்? அந்த தண்டனை எம்மையும் பிடித்துக் கொள்ளுமோ, அந்த தண்டனை எம்மையும் வந்து அடைந்து விடுமோ என்ற அச்சத்தில் தான் நீங்கள் நுழைய வேண்டும். அந்த ஹதீஸிலே நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய ரசூல் போர்வையால் தனது முகத்தை மூடியவர்களாக நுழைந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய பயணத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்நாளில் நீங்கள் பார்க்கலாம், அவர்கள் முஸ்தலிஃபாவிலிருந்து மினாவுக்கு வருகின்ற போது அந்த வாதி அல் முஹஸ்ஸிர் என்ற இடம், அபுரஹாவுடைய படை அழிக்கப்பட்ட அந்த இடம், அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த இடத்தில் வேகமாக நடக்க ஆரம்பித்தார்கள். ஏன்? அல்லாஹுடைய தண்டனை அங்கு இறங்கியது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய தண்டனைகள் இறங்கிய இடம் அந்த இடத்துக்கு செல்வதாக இருந்தால் அழுதவர்களாக, பயந்தவர்களாக, அச்சமுட்டவர்களாக மாத்திரம்தான் நுழைவதற்கு அனுமதி இருக்கிறது. அப்படி மார்க்கம் சொல்கிறது. ஏன்? அதில் படிப்பினை வர வேண்டும். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படியான அழிவுகளை ரப்புல் ஆலமீன் ஏன் ஏற்படுத்துகிறான் என்று சொன்னால், மக்கள் திருந்தி வாழ வேண்டும், ரப்பின் பக்கம் மீள வேண்டும். என்னதான் டெக்னாலஜி விஞ்ஞானம் முன்னேறிவிட்டாலும், அல்லாஹு தஆலா அதற்கு மேல்தான் அவனுடைய ஆற்றல் இருக்கிறது, அவனுடைய ஆற்றல் வல்லமை அதற்கு மேல் இருக்கிறது. ரப்புடைய வல்லமையை பற்றி ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். அல்லாஹ் பற்றி இவங்க என்ன நினைக்கிறாங்க? அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய வல்லமை, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், மறுமையுடைய நாள், இன்னல்லாஹ தஆலா யும்சிக்கு ஸமாவாத், அல்லாஹு தஆலா ஒரு விரலுடைய நுனியில் வானங்களை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்துவான். அவனுடைய இந்த எல்லா வானங்களையும் அவனுடைய விரல் நுனியில் கொண்டு வந்து நிறுத்துவான். பூமிகள் அனைத்தையும் ஒரு விரல் நுனியில் கொண்டு வந்து நிறுத்துவான். மலைகள் அனைத்தையும் ஒரு விரல் நுனியில் கொண்டு வந்து நிறுத்துவான். இப்படி அனைத்தையும் சேர்த்து ஒரு விரல் நுனியிலே கொண்டு வந்து நிறுத்தி கேட்பான். இதெல்லாம் குலுக்கி விட்டு கேட்பான், அனல் மலிக், நான் தான் அதிபதி. அனல் மலிக், நான் தான் அதிபதி. வேறு யாரும் இருக்கிறார்களா? அல்லாஹ் இத இந்த செய்தியை சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரி, அல்லாஹ்வை இவர்கள் மதிக்க வேண்டிய விதத்தில் மதிக்கவில்லை. அல்லாஹ்வை எப்படி மதிக்கிறோம்? நாங்கள் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். நமது நம்பிக்கைகள் மீள் பரிசீலனை செய்யப்பட வேண்டும். நமது நம்பிக்கை எப்படி இருக்குது? வாங்குற சம்பளத்துக்கு ஏற்பதான் துவா இருக்குது. வாங்குற சம்பளத்துக்கு ஏற்பதான் துவா. ஏன்? அதற்குள்ளதான் அல்லாஹ்வுக்கு செய்யலாம் என்று நான் நினைக்கிறோம் இல்லையா? ரப்புடைய ஆற்றலை வல்லமையை நாம் புரிந்து கொள்ளவில்லை. துவா கேட்கும் போது நாமே ரூட்டை போடுறோம், ரூட்டை போட்டுதான் துவா கேட்போம். இல்லாட்டி அல்லாஹ்வுக்கு என்ன செய்ய முடியாது? தர முடியாதுன்னு நினைக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், அதாவது பயிர் பசைகள் நுழைக்காத ஒரு பள்ளத்தாக்கில் குடி அமர்த்தி இருக்கிறேன், பயிர் பசைகள் முளைக்காத மனித ஜீவராசிகள் சஞ்சாலமற்ற ஒரு இடத்தில் குடியமர்த்தி இருக்கிறேன், யா அல்லாஹ் வர்ஸுகுஹும் மின ஸமராத், இவர்களுக்கு பழங்களை நீ உணவாக கொடுக்க வேண்டும். தண்ணீர் கிடையாது, அங்கு எதுவுமே கிடையாது, பயிர் பசைகள் முளைக்க முடியாது. ஆனா துவா எப்படி வருது? அடுத்ததுல பழங்களை உணவாக கொடுக்க வேண்டும் என்று கேட்டார்கள் இல்லையா? இந்த நம்பிக்கைக்கு அல்லாஹு தஆலா பரிசை கொடுத்தானா இல்லையா? எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, ரப்பின் மீது எப்படி நமது நம்பிக்கை இருக்கிறதோ அப்படித்தான் அந்த ரப்புல் ஆலமீன் நம்மோடு நடந்து கொள்ளப் போகிறான். எனவே இந்த பேரழிவுகள் நமக்கு உரிய படிப்பினைகளை புகட்ட வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவனாக இருக்கிறான். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.